நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
அமெரிக்க பங்கு சந்தையில் ஒரு காலத்தில் கோலோச்சியவர் ராஜ் ராஜரத்னம் அவர்கள். இலங்கையில் பிறந்து இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் கல்வி பயின்ற இவர் அமெரிக்காவில் மேற்படிப்பை முடித்து கொண்டு தனது சொந்த நிறுவனத்தை ஆரம்பித்து முதல் 400 பணக்காரர்களில் ஒருவர் என்ற பெயரை ஒரு காலத்தில் பெற்றிருக்கிறார். பங்குச்சந்தையில் முறைகேடாக தரவுகளை பெற்று ஆதாயம் ஈட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட இவர் சிறை தண்டனை அனுபவித்து இப்பொழுது விடுதலையாகியுள்ளார். அவரது வழக்கு குறித்தும் அனுபவங்கள் குறித்தும் எம்மோடு மனம் திறந்து உரையாடுகிறார். இரண்டு பாகங்களாக பிரசுரமாகும் இந்த உரையாடலின் நிறைவு பாகம் இது. இதேபோல் அனில்குமார் என்பவர் மெக்கன்சி என்ற நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற அதேவேளை உங்களது இன்னொரு நிறுவனத்தில் கூட்டு உரிமையாளராக இருந்திருக்கிறார். மெக்கன்சி என்ற நிறுவனத்திலிருந்து தகவல்களை பெறுவதற்காகத்தான் நீங்கள் அனில்குமார் என்பவருடன் நெருக்கமாக பழகினீர்கள் என்று உங்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
மெக்கன்சி எங்களோட கணக்கு கன்சல்டிங் செய்தது, அதுக்கு நான் பே பண்ணேன். அனில்குமார் என்ன செய்தார்ன்றா, 10 வருஷத்துக்கு ஒரு கல்ல சுவிஸ் பேங்க்ல காசு போட்டிருக்கிறார், US டாக்ஸஸ இவேட் பண்ண. அதை பிடிச்சு ப்ரீத் பராரா சொன்னார், அனில்குமாருக்கு தண்டனை 8 இயர்ஸ் or 10 இயர்ஸ் கொடுப்பாருண்டு, ஆனால் என்னை பற்றி பொய் சொன்னதுண்டா அவரை ஃப்ரீயா விடுவார். அதுக்கு தான் அனில்குமார் கோர்ட்ல சொன்னவர், நான் ராஜுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தனாலுண்டு. 2 இயர்ஸ் ப்ரொபேஷனுக்கு பிறகு இன்னொரு கேஸ்ல அவர் அந்த கதையை டோட்லி டிஃப்ரெண்டா சொல்லி, நான் ராஜுக்கு கேட்கிறேன், எந்த பங்கை நீங்க வாங்குவீங்க, மார்க்கெட்டை பற்றி என்ன யோசிச்சுனே என்று.
உங்களுக்கு எதிரான வழக்கு ஆரம்பித்த போது 8 குற்றச்சாட்டுகளை தான் முதலில் முன்வைத்தார்கள், ஆனால் பின்னர் அது 34 கூட்டப்பட்டது.
They started with 8 counts. நான் அவையோட அக்ரி பண்ண, because I didn't agree with them, என்ன பயப்படுத்த அதை 34 இன்க்ரீஸ் பண்ணி, நான் இந்த 2 மேல இன்டைட் பண்ணி சார்ஜ் பண்ணி, அவைகளுக்கு ஒரு கேஸ் இல்லை. ஸோ அவைகள் என்ன பயப்படுத்த வெவ்வேறு ஐட்டம்ஸை ஆட் பண்ணினான். அந்த 14 counts 8 counts தான் பங்கை பற்றி, 5 counts அந்த கன்ஸ்பிரசி என்று. அப்ப நானும் அனில்குமாரும் கன்ஸ்பயர் பண்ணான், நானும் ரஜீவ் கோயிலும் கன்ஸ்பயர் பண்ணான் என்று இன்னொரு, அது உண்மையான சார்ஜ் இல்ல.
சரி, இந்த அரச வழக்குரைஞர் ப்ரீத் பராரா பொய் சாட்சிகளை வைத்து பொய்யான வழக்கை தொடுத்து உங்களுக்கு 11 சிறை தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இவருக்கு எதிராக நீங்கள் வழக்கொன்றை தொடுக்க முடியாதோ?
இந்த ஊர்ல அமெரிக்கால இவேல் ப்ரொடெக்டட் பண்ணி சுப்ரீம் கோர்ட், Nobody can win a case against the US attorney. போய் சொன்னாலோ whatever. அதுக்காக வேண்டித்தான் நான் ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றேன், அன்இவன் ஜஸ்டிஸ் என்று. அதை பற்றி நீங்க படிக்க வேணும் என்றா ஒரு வெப்சைட் இருக்குது, unevenjustice.org என்று. இந்த ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் ஒரு 80 cases are overturned based on DNA evidence. அப்ப மர்டர் கேஸ்ல புள்ளையா ஒரு பர்சனை கன்விக்ட் பண்ணினா, DNA evidence can exonerate them. And the DNA evidence can prove otherwise. In the white collar cases, DNA evidence illa. So it's very difficult to overturn it. 11 varsham in sentence panni, adukku in addition, or $160 million fine pannaver.
இப்போ நீங்கள் கூறியதை போல ஒரு கொலை குற்றத்தை நிரூபிப்பதற்கோ அல்லது அதில் சம்பந்தப்படவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு டிஎன்ஏ சான்றுகள் ஆதாரமாக அமையும். அதே போல நிதி அல்லது தகவல் மோசடி வழக்குகளில் உங்களது தகவல் பரிமாற்றம், உங்களது இமெயில்கள், தொலைபேசி உரையாடல்கள் இவையெல்லாம் சாட்சிகளாக அமையும். ஆனால் இந்த சாட்சிகள் அனைத்தையும் அரச வழக்குரைஞர் நீதிமன்றத்தில் அனுமதிக்கவில்லை என்று உங்களது நூலான அன்இவன் ஜஸ்டிஸ் த பிளாட் டு சிங்க் கேலியன் என்ற நூலிலே விரிவாக எழுதியிருக்கிறீர்கள். எனது கேள்வி என்னவென்றால், இவற்றை வைத்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் ஒரு மீள் வழக்கு தொடர முடியாதா?
சஞ்சய், சோ இன் ஹை ப்ரொஃபைல் கேசஸ் வினிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஜஸ்டிஸ்.
யாரை பொறுத்த வரைக்கும்?
கவர்மெண்ட் லாயர்ஸ் பொறுத்த வரைக்கும், பிகாஸ் ஆஃப் த மீடியா கவரேஜ் அவைகளுக்கு இந்த கேஸ் இது சர்டன்லி வின் பண்ண வேணும் என்ற ஒரு ஆட்டிடியூட் இருந்தது. ஸோ பல பல பொய் சொல்லி இந்த வாய் டேப்ஸை செலக்டிவாக ப்ளே பண்ணி ஜூரியை ஏமாற்ற தான் அவையோட ஸ்ட்ராட்டஜி. நோ 2020 ப்ரீத் பராரா ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அசெம்பிள் பண்ணி அந்த டாஸ்க் ஃபோர்ஸில் எந்த ஜட்ஜும் ப்ரொசிக்யூட்டர்ஸும் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் இன்சைடர் ட்ரேடிங்கை அவங்களுடைய கன்க்ளூஷன் என்றால் இந்த இன்சைடர் ட்ரேடிங் லாஸ் ஆர் நாட் வெரி வெல் டிஃபைன்ட் and we feel sorry for the market participants.
அதாவது உங்களுக்கு எதிரான வழக்கு முடிந்து 10 வருடங்களுக்கு மேலான பின்னல் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவர்களே இந்த வழக்கு முறையில் பல ஓட்டைகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள்.
அப்படி சொல்ற 5 வருஷம் in 2016 after 5 years and the case முடிச்சு 5 வருஷத்துல பிறகு செகண்ட் சர்க்கிட் ஜட்ஜஸ் சொல்லிச்சினம் ப்ரீத் பராரான் the approach to prosecuting insider trading is wrong and the laws they changed it appa enna 2016 la arrest panninda case pogadu ivar Preet Bharara 2009 la own interpretation of the case which was rejected by the judges after 5 years
ungal valakkai visaritha neethipadi kuda parapatcham kaatiyadhaga ungal noolil kurippettirukkeergal
our presiding judge was not very fair and a judge the verdict is rendered by the jury and then the jury then decide panivinam guilty or not guilty endu
ningal munnal kurippitta inda wire tapping engindra tholaivesiyai ottu kekkindra murai kuda thavarana murayil nadathapattadu endralum adanaiyum visaranaiyil serthukolla anda neethipadi anumathi valangirukkar
adanda chattathukku according to the law they cannot lie poi solli wire tap application approve panna iradu the judge rule panninar FBI தனக்கு போய் சொல்லிடுச்சு அஃபிடவிட்ல and yet he allowed the wiretaps or the wiretaps allow பண்ணி எனக்கு எதிரா ரூல் பண்ணினார்.
இந்த குறிப்பிட்ட பங்கு விவகாரத்திலே நீங்கள் தவறான முறையில் தரவுகளை பெற்று அதன் மூலம் 63 million dollars ஈட்டியிருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் அதே நிதி விவகாரத்தில் 67 million நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் அதை அரச வழக்குரைஞர் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்று.
இதென்றால் எனக்கு ஒரு டாலரும் எந்த பாக்கெட்ல வரையில்லை. இது எந்த இன்வெஸ்டர்ஸ் நான் $7 billion மேனேஜ் பண்ணேன் எல்லாத்தையும் இன்வெஸ்டர்ஸ் தான் போனது. எனக்கு ஒரு சதவீதமும் எந்த பாக்கெட்ல வரையல. ஆனால் பப்ளிக்கை ஏமாக்க அவையில் ராஜ் ராஜரத்னம் 67 million dollars பெனிஃபிட் பண்ணார் என்று. நான் அவையில் டீம் என்னென்றா ராஜ் ராஜரத்னம் இஸ் அ கிரீடி பர்சன்
என்று.
நான் அரெஸ்ட் பண்ண முதல் சேரிட்டிக்கு 67 million மேலே கொடுத்து வந்திருக்கிறேன். இப்போ இலங்கையில் சுனாமி அறிக்கைக்கில் நான் 15 million கான்ட்ரிபியூட் பண்ணேன். இப்போவும் நான் யாப்பானத்திலேயும் கிளிநோச்சியிலேயும் முல்லைத்தீவிலையும் புனக்க சேரிட்டி வேலை செய்கிறேன்.
உங்களுக்கு எதிரான வழக்கு மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த பொழுது தமிழ் ஊடகங்களிலே ஒரு பிரபல செய்தி வெளியாகி இருந்தது. அதாவது இப்படி நீங்கள் பல $1 million இலங்கையிலே தொண்டு செய்வதற்கு பயன்படுத்துவதால் ஏதாவது குற்றம் சுமத்தி உங்களது செயற்பாட்டை மட்டுப்படுத்த வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் அமெரிக்க அரசிடம் கோரிக்கை வைத்ததாக பல செய்திகள் வெளியாகி இருந்தன.
அது அந்த கதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனால் அந்த சேரிட்டபிள் வேலை ஸ்ரீலங்காக்கு செய்ய பிறகு நான் ஒவ்வொரு எவ்ரி டைம் நான் அமெரிக்கா நியூயார்க்கு வந்து லேண்ட் பண்ணிக்கல அவையில் என்ன ஒரு சைட்ல எடுத்து க்வெஸ்சன் பண்ணிவிடும் எங்கே போன நீ என்ன செய்கிற வாய் அது இதான். எனக்கு தெரியும் அந்த ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அந்த காலத்தில் ஒவ்வொரு எம்பசிக்கும் எழுதி வெல் டு டூ தமிழ்ஸ் ஒரு கவனமாக இருக்கணும் இவையில் தான் இயக்கத்துக்கு காசு கொடுக்கணும் என்று ஒரு டாக்குமெண்டேஷன் அனுப்பிச்சினோம். அதில் எங்கள் பேரும் இருந்தது அது எனக்கு தெரியும். ஆனால் அமெரிக்கா கவர்மெண்ட்டோட அக்ரி பண்ணி என்ன இப்படி சார்ஜ் பண்ண ஒன்றும் அதை ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆனால் இதுன்ற உண்மை என்னென்றா சுனாமிக்கு பிறகு நான் மீன்படி ஃபிஷர் ஃபோக்குக்கு வீடு கட்டிக்கல மாத்துறையிலையும் பட்டிகுலோ ஏரியா அந்த ஈஸ்ட் கோஸ்டில் இஸ்லாமாபாத் என்ற ஏரியாலேயும் ஹம்பத்தோட்டையிலையும் எங்களோட கிளிநொச்சி அந்த ஏரியாலேயும் எல்லாம் வீடு காட்டினான்.
தமிழ் சிங்களம் என்ற பாகுபாடு காட்டாமல் நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள்.
சுனாமி தமிழ் சிங்களம் என்று அடிக்கல என்ன முஸ்லீம் என்று அடித்தது, எல்லாருக்கும் அடித்தது. ஆனால் அதுக்கு பிறகு சில சிங்கள பேர் இந்த 7 பில்லியன் எல்லாம் எங்களோட இந்த காசு என்றெல்லாம் பொய்ய சொல்லிச்சினும் ஸ்ரீலங்காவில்.
நாங்கள் ஸ்ரீலங்காவை பற்றி பேசும்போது உங்களை கைது செய்தவுடன் இலங்கை பங்கு சந்தையை உடனடியாக பங்கு சந்தையிலே இந்த நடவடிக்கைகள் நடக்கக்கூடாது என்று நிறுத்திவிட்டார்கள் என்று அறிந்தேன். அது உண்மைதான?
ஓ, அது என்னென்றால் நான் தான் ஸ்ரீலங்காவில் லார்ஜஸ்ட் ஸ்டாக் ஹோல்டராக இருந்தேன். ஜான் கீல்ஸ் கமர்ஷியல் பேங்க், என்டிபி, ஹெய்லிஸ் என்ற பெரிய ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ்ல ஐ வாஸ் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்.
உங்களது வழக்கின் முடிவில் உங்களுக்கு 11 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அதில் 7.5 வருடங்கள் நீங்கள் சிறையிலே கழித்து விட்டு இப்பொழுது விடுதலையாக இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது நிபந்தனை விதித்திருக்கிறார்களா?
இல்ல இல்ல.
இதை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் யாராவது பங்கு சந்தையிலேயே முதலீடு செய்ய வேண்டும், அதிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சிந்தித்தால் அவர்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீர்கள்?
நம்பர் ஒன், யூ ஹேவ் டு பி மென்டலி டஃப். அதன்றா உங்களோட மைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் கேலியன்ல வேலை செய்யக்கல சில நாட்கள் $50 மில்லியன் நான் லூஸ் பண்ணினுவேன், சில நாட்கள் நான் $50 பில்லியன் மேக் பண்ணிருந்தேன். அந்த ஸ்விங்ஸ் இருக்கல, நம்பர் ஒன், யூ ஹேவ் டு பி மென்டலி வெரி ஸ்ட்ராங். நம்பர் டூ, யூ ஹேவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். நம்பர் த்ரீ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதுக்கு பேஷன் இல்லாட்டி, அந்த வேலையில் பேஷன் இல்லாட்டி இது செய்யக்கூடாது. நான் இந்த கோர்ட் கேஸில் ஒரு நாளும் அச்சமாக வாழலை, அச்சம் இல்லாமல் நான் சண்டைக்கு போனான். இன்றைக்கு ஒரு ரிக்ரெட்ஸும் இல்லை. நான் எங்களோட பிள்ளையில் சொன்னேன், டோன்ட் ப்ளீட் கில்ட்டி ஆர் டூ எனி திங் பிகாஸ் யூஆர் ஸ்கேர்ட். பயப்பட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம், குற்றம் இல்லாட்டி கடைசி வரைக்கும் சண்டை படிக்கலாம்.
Uneven Justice, The Plot to Sink Galleon என்ற உங்களது நூலை நீங்கள் சிறையில் இருந்த பொழுதுதான் எழுதியிருக்கிறீர்கள். சிறையில் இருந்து கொண்டே நீங்கள் இந்த நூலை எழுத வேண்டும் என்ற சிந்தனை ஏன் பிறந்தது? இந்த நூலுக்கான வரவேற்பு எப்படி இருக்கிறது?
அது என்னென்ன, சிறைக்கு போயிக்கல என்ன மாதிரி பல பல பிரிசனர்ஸ் அவையிலிருந்த கதையை சொல்லிச்சினோம். இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் போய் சொல்லி பல பல பேரில் அரெஸ்ட் பண்ணி இருக்கலாம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் 5% ஆஃப் த வேர்ல்ட் பாப்புலேஷன், ஆனால் வி ஹவ் 25% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ப்ரிசன் பாப்புலேஷன். ஸோ ப்ராசிக்யூட்டர்ஸுக்கு சரியான பவர் இருக்குது, அந்த பவரோட அக்கௌண்டபிலிட்டி இல்லை. அதை பற்றி தான் நான் ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண புத்தகத்தை எழுதினேன். இந்த புத்தகம் December 15th அமேசானில் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். The sales of the book have been very strong. Media interest has been very strong. CNBC, Bloomberg, Fox News, every business channel, Wall Street Journal have reached out to me and asked me for interviews. நான் இதற்கு agree பண்ணேன். ஏனென்றால் இந்த இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ அமெரிக்கால. அமெரிக்கன் மக்கள் இதை இம்பார்ட்டன்ட் இஷ்யூவா டிஸ்கஸ் பண்ணி பொலிட்டிக்கல் சேஞ்ச் இஸ் வாட் ஐ விஷ் வில் ஹேப்பன்.
உங்களுடைய வழக்கு ப்ரீட் பிரரா என்பவரால் ஊடகங்களில் வழக்கு ஆரம்பிக்க முன்னரே உங்களை குற்றவாளி என்ற ஒரு விம்பத்தை உருவாக்கி அவர் கொடுத்த தரவுகளைத்தான் ஊடகங்கள் பகிர்ந்தன என்று நீங்கள் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது அதே ஊடகங்கள் உங்களிடம் நேர்காணல் செய்வதும் உங்களது கருத்துக்களை பிரபலப்படுத்துவதுமாக இருக்கிறார்கள். நீங்கள் அந்த நேர்காணல்களிலே ஊடகவியலாளர்களிடம் கேட்பதில்லையா, இந்த வழக்கு நடந்த பொழுது தரப்பட்ட தரவுகளில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை ஏன் நீங்கள் சரிபார்த்து கொள்ளவில்லை என்று நீங்கள் கேள்வி எழுப்புவதில்லையா?
I do tell him that he played this in the media very very beautifully. You know, Sanjay, and the issue is this, right? We are in the internet world. Everything is has to be done quickly. So as a journalist, they're looking for scoops. It's not like the old times when they used to do a lot of research and look at documents and all of that. But my story is resonating, and if you look at the Twitter or you look at any of these social media things, there's a lot of interest.
உங்களது வழக்கு மிகவும் அரசியல் மயப்படுத்தப்பட்டது என்று உங்களது நூலிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்களும் உங்களது நிறுவனமும் அமெரிக்காவின் 2 பெரிய கட்சிகளில் ஒன்றான டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ற கட்சிக்கு பெருந்தொகையான நிதி பங்களிப்பு வழங்கியிருக்கிறீர்கள். உங்களது வழக்கு நடந்தது அல்லது தீர்ப்பு வந்தது டெமோக்ராட்டிக் கட்சியின் பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்க அதிபராக இருந்த பொழுது, அதை எப்படி பார்க்கிறீர்கள்?
நீங்க பராக் ஒபாமாவை கால் பண்ணி என்ன பற்றி கேட்டு வேண்டா, அவர் ராஜ் ராஜட்டம் பற்றி ஒரு நாளும் கேட்கல என்று சொல்லுவார். இது ஒரு மனுஷன் வேலை. ப்ரீத் பராரா, அவர் புகழ் வேணுமென்று கோல் இருந்தபடியால் தான் இந்தியன் மக்கள்ல இந்தியன் ஸ்ரீலங்கனை ஃபோக்கஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்.
இப்படியான முறைகேடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உங்களது அன்இவன் ஜஸ்டிஸ் என்ற நூலின் இறுதியிலே சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். சில சிந்தனைகள், சில யோசனைகள், சில செயல் வடிவங்கள் என்று கருத்து கூறியிருக்கிறீர்கள். அவற்றில் எத்தனை உங்கள் வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
The most important, முக்கியமானது, prosecutors and defense lawyers must have the same standard. But defense lawyer courtல போய் சொன்னா they can be disbarred or even be sent to jail. Prosecutor போய் சொன்னா அதுக்கு ஒரு consequencesம் இல்ல. If you do a poll of Americans across all races and all political views, they will agree that prosecutors and defense lawyers are they standard, they must be held accountable. Adu, if that happens, then you won't have abuse. So I think enda vaalkaiyila adu it will happen.
Ungal mel sumathapatta kutrachattugal pol ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது மூன்று தெரிவுகள் இருக்கிறது என்று கூறியிருந்தீர்கள். அதாவது, குற்றம் செய்ததாக ஒப்புக்கொள்வது, அல்லது நான் குற்றம் செய்யவில்லை என்று கூறி வழக்கை எதிர்கொள்வது, அல்லது குற்றம் செய்தாலோ இல்லாவிட்டாலோ குற்றம் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டு தண்டனையை குறைப்பது. இந்த மூன்று தெரிவுகளில் குற்றம் புரியவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக வழக்கில் வாதாடி வெல்வேன் என்ற முயற்சியில் ஈடுபடுவதற்கு உங்களது பெற்றோர்கள்தான் முக்கிய காரணம் என்று உங்கள் நூலிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். உங்களது பெற்றோரை பற்றி எமது நேயர்கள் அறிய விரும்புவார்கள், அவர்களை பற்றி கூறுங்கள்.
எந்த அப்பா தான் எந்த ஹீரோ, ஒரு சின்ன வில்லேஜில் பிறந்து அல்வா என்று அவர் தான் அந்த வில்லேஜில் முதலாவது யூனிவர்சிட்டிக்கு போக சேர்ந்து லண்டனுக்கு போய் அக்கவுண்டிங் படித்து ஒரு வெரி டிசிப்ளின்ட் மேன் அண்ட் வெரி ஸ்ட்ராங் மேன். அவர் தன்னுடைய கரியரில் சக்சீட் பண்ணி ஏஷியாவுக்கு ஒரு சிங்க கம்பெனியில் ஹெட்டாக வந்தார். நான் அரெஸ்ட் பண்ணி அந்த நாள் வீடுக்கு வேலைக்கில் அப்பாவும் அம்மாவும் என்னோட தான் லிவ் பண்ணிச்சிடும். ஸோ நான் அப்பாவோட இருந்து கதை கேட்கல. அவர் சொன்னார் எனக்கு, மகன், நீங்கள் ஒரு குலையும் ஒரு செய்யாட்டி இதை சண்டே செய்வோம், எனக்கு நீ 50 வருஷமும் சிறைக்கு போனாலும் எல்லா காசும் போனாலும் இதை பிரின்சிபல்ல ஃபைட் பண்ணணும் என்று. ஸோ அது எனக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் பலமாக வந்தது. இந்த அம்மா சொன்னா, நான் அந்த சிறைக்கு போகும் முதல் சிறையில் ஒரு பெட் கட்டில் இருக்குதா, சாப்பாடு தருவீனுமா, நான் போம் என்று சொன்னேன். எனக்கு உன்னை பற்றி ஒரு கன்சர்னும் இல்லை, கவலை இல்லை. நீ 11 வயசுல தனியா ஒரு வேற கண்ட்ரி இந்தியாவுக்கு போன, நீ அமெரிக்காவில் வந்து உங்கள் ஓன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி யூ டிட் வெல், நீங்கள் தலையை நிமிர்ந்து பயமில்லை அச்சம் இல்லாமல் இந்த சென்டென்ஸை செய்து வீட்டுக்கு வாங்க உண்டு. நான் சின்ன கேட்கல, அப்பா யூஸ் டு டெல் மீ, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று. அந்த ப்ரொவர்ப் இந்த தலையில் ஒவ்வொரு நாளும் நான் அதை பற்றி யோசிக்கிறேன். நான் சிறையில் இருக்கல சில நாட்களில் எனக்கு கொஞ்சம் சாரி ஆயிருக்கும், ஏன் இது எனக்கு நடந்தது, நான் ஒரு குற்றமும் செய்யலை, ஏன் கடவுள் இப்படி செய்கிறாரு. அந்த நாட்களில் நான் எங்களோட தமிழ் மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின 1983 ஆண்டில் தொடங்கி 2009 வரையும் அவையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின சஃபரிங்கை பற்றி யோசிக்கல எனக்கு அது கொஞ்சம் பலம் தரும். அதுதான் நான் இப்போ கோவிட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் யாப்பாணத்துக்கு போய் 4-5 மந்த்ஸ் ஒவ்வொரு இயரும் வைஃபோட போய் சேரிட்டி மோர் சேரிட்டி செய்ய விரும்புகிறேன்.
இறுதியாக திரு ராஜரத்னம், உங்களது குடும்பத்தின், உங்களது மனைவி மற்றும் 3 குழந்தைகளின் ஆதரவு இல்லாமல் நீங்கள் எதிர்கொண்ட சவாலை சமாளித்திருக்க முடியாது என்று உங்கள் நூலிலே குறிப்பிடுகிறீர்கள். நீங்கள் கண்ட அனுபவத்தினால் அவர்களது பார்வை, அமெரிக்க நீதி நெறிமுறை குறித்த அவர்களது பார்வையில் மாற்றம் இருக்கிறதா?
எஸ், ஓம், என் மூத்த மகள் எனக்கு சிறையில் விசிட் பண்ணிக்கல சொன்னார், அப்பா, ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ ஃபார் ஃபைட்டிங் ஃபார் த ட்ரூத், ஃபைட்டிங் ஃபார் ஜஸ்டிஸ். அப்பா, நான் நீங்கள் நீதிக்கும் உண்மைக்கும் போராடன் பற்றி எனக்கு பெருமையாயிருக்குது.
மிக நன்றி திரு ராஜ் ராஜரத்னம். உங்களது வேலை பழுக்களின் மத்தியிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நீண்ட நேரம் நம்முடன் உரையாடியதற்காக SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள்.
நன்றி சஞ்சயா.
இரண்டு பாகங்களாக பிரசுரமாகும் திரு ராஜ் ராஜரத்னம் அவர்களுடனான உரையாடலின் நிறைவு பாகம் கேட்டோம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.